ஓம் சாந்தி. 8/10/2024. இனிமையான குழந்தைகளே, புத்தியை தூய்மையாக ஆக்க வேண்டுமென்றால் ஒரு தந்தையின் நினைவில் இருங்கள். நினைவின் மூலமாகத்தான் ஆத்மா தூய்மையாக ஆகிக்கொண்டே இருக்கும். கேள்வி: தற்சமயம் மனிதர்கள் தங்களது நேரம் மற்றும் பணத்தை எவ்வாறு வீணாக்கிக் கொண்டு இருக்கிறார்கள்? பதில்: யாராவது ஷரீரம் விடும்பொழுது அவருக்கு பின்னால் எவ்வளவு பணத்தை செலவு செய்து கொண்டே இருக்கிறார்கள்? ஷரீரத்தை விட்டு சென்றுவிட்டார் என்றால் அதற்கு எந்த மதிப்பும் இல்லை. எனவே அதற்கு பின்னால் என்னவெல்லாம் செய்கிறார்களோ அதில் தங்களது நேரம் மற்றும் பணத்தை வீண் செய்கிறார்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். இவரும் கூட அவ்வாறே கூறுகிறார் அல்லவா? பிறகு தந்தை என்றாலும் சரி, பிரம்மா தாதா என்று கூறினாலும் சரி, தாதா கூட ஆன்மீக தந்தை. குழந்தைகளாகிய உங்களுக்கு இறந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் பற்றிய இந்த ஞானத்தை கூறுகிறார் என்பார். உண்மையில் சத்தியுகம் முதற்கொண்டு திரேதாயுக கடைசி வரை என்ன ஆகியது என்பதே முக்கியமான விஷயம். மற்றபடி துவாபர கலியுகத்தில் யார் யார் வந்தார்கள், என்ன நடந்தது, அது பற்றிய சரித்திரம் பூகோளம் அதிகமாக உள்ளது. சத்தியுகம் திரேதாயுகம் பற்றிய எந்த ஒரு சரித்திரமோ பூகோளமோ இல்லை. மற்ற அனைவருடைய சரித்திரமும் பூகோளமும் உள்ளது. மற்றபடி தேவி தேவதைகளை லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் எடுத்து சென்று விட்டார்கள். இது எல்லை இல்லாத அறிவீனம். நீங்கள் கூட எல்லையற்ற அறிவீனத்தில் இருந்தீர்கள். இப்பொழுது சிறிது சிறிதாக புரிந்து கொண்டு இருக்கிறீர்கள். ஒரு சிலரோ இப்பொழுது கூட ஒன்றும் புரியாமல் இருக்கிறார்கள். அநேக விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டி உள்ளது. தந்தை அபுவின் புகழை பற்றி அதிகமாக புரிய வைத்துள்ளார். இதை பற்றி சிந்தனை செய்ய வேண்டும், உங்களுடைய புத்தியில் வர வேண்டும். நீங்கள் இங்கு அமர்ந்துள்ளீர்கள். உங்களுடைய நினைவார்த்தமான தில்வாலா ஆலயம் எப்பொழுது அமைக்கப்பட்டது? 1250 வருடங்கள் ஆகிறது என்று கூறுகிறார்கள். பிறகு மீதம் எவ்வளவு ஆண்டுகள் இருந்தன? 3750 வருடங்கள் இருந்தன. எனவே அவர்கள் கூட இப்போதைய நினைவார்த்தம் மற்றும் வைகுண்டத்தின் நினைவார்த்தத்தை அமைத்துள்ளார்கள். ஆலயங்களை கட்டுவதில் கூட போட்டி இருக்கிறது. ஒருவரை விட மற்றவர் நல்லதாக கட்டுவார்கள். இப்பொழுதோ கட்டுவதற்கு பணம் இல்லை. முன்னால் பணம் அதிகமாக இருந்தது. அதனால்தான் சோமநாதரின் ஆலயத்தை பெரிதாக அமைத்திருந்தார்கள். இப்பொழுது அமைக்க இயலாது. ஆக்ரா போன்ற இடங்களில் அமைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்றாலும் கூட அவை அனைத்தும் வீண். மனிதர்கள் இருளில் உள்ளார்கள். அவர்கள் அமைத்து முடிப்பதற்குள் அழிவு வந்துவிடும். இந்த விஷயங்களை யாரும் அறியாமல் உள்ளார்கள். இடிக்கிறார்கள், கட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். பணம் இலவசமாக வந்து கொண்டே இருக்கிறது. அனைத்தும் வீணாகிக் கொண்டே இருக்கிறது. அனைத்துமே வீண். யாராவது இறந்தால் எவ்வளவு நேரத்தை வீணடிக்கிறார்கள்? நாம் எதுவுமே செய்வது இல்லை. ஆத்மா சென்றுவிட்டது. மற்றபடி தோளினால் என்ன பயன்? பாம்பு தோலை உரித்து விடுகிறது. அதற்கு ஏதாவது மதிப்பு உள்ளதா என்ன? எதுவும் இல்லை. பக்தி மார்க்கத்தில் தோலுக்கு மதிப்பு உள்ளது. ஜட சித்திரத்திற்கு எவ்வளவு பூஜை செய்கிறார்கள்? ஆனால் இவர்கள் எப்பொழுது வந்தார்கள், எப்படி வந்தார்கள் என்று எதுவும் தெரியாது. இதற்கு பூத பூஜை என்று கூறப்படுகிறது. பஞ்ச தத்துவங்களுக்கு பூஜை செய்கிறார்கள். உதாரணமாக இந்த லக்ஷ்மி நாராயணர் ஸ்வர்கத்தில் ஆட்சி புரிந்து கொண்டிருந்தார்கள். நல்லது. 150 வருடங்களின் ஆயுள் முடிந்து விட்டது. ஷரீரத்தை விட்டு விட்டார்கள். அவ்வளவுதான். ஷரீரம் எதற்கும் பயனற்றதாக ஆகிவிட்டது. அதற்கு அங்கு என்ன மதிப்பு இருக்கும்? ஆத்மா போய்விட்டது. ஷரீரத்தை சண்டாளன் கையில் கொடுத்து விட்டார்கள். அதை அங்கு இருக்கும் வழக்கப்படி எரித்து விடுவார்கள். அப்படியின்றி பெயர் புகழடைய செய்வதற்காக அதன் மண்ணை எடுத்து தூவுவார்கள் என்பது அல்ல. இங்கோ எவ்வளவு செய்கிறார்கள்? பிராமணர்களுக்கு உணவளிக்கிறார்கள், இது செய்கிறார்கள். அங்கு இது எதுவும் இருக்காது. தோல் எதற்கும் உதவாததாக ஆகிவிடும். தோலை எரித்து விடுகிறார்கள். மற்றபடி படங்கள் உள்ளது, அது கூட மிகச்சரியான படங்கள் கிடைக்க இயலாது. இந்த ஆதி தேவனின் கல்லினுடைய விக்கிரகம் மிக சரியாக இருக்கிறதா என்ன? பூஜை ஆரம்பிக்கும் பொழுது இருந்த அப்பொழுதினுடைய கல்லினுடையது ஆகும். உண்மையில் என்ன இருந்ததோ அது எரிந்து முடிந்து விட்டது அல்லவா? பிறகு பக்தி மார்க்கத்தில் இவை வெளிப்பட்டுள்ளது. இந்த விஷயங்கள் பற்றி கூட சிந்தனை எழுகிறது அல்லவா? அபுவின் மகிமையை நல்ல முறையில் நிரூபிக்க வேண்டும். நீங்களும் இங்கு அமர்ந்து உள்ளீர்கள். இங்குதான் தந்தை முழு உலகத்தை நரகத்திலிருந்து சொர்க்கமாக ஆக்கிக் கொண்டு இருக்கிறார். எனவே இதுதான் எல்லாவற்றையும் விட உயர்ந்ததிலும் உயர்ந்த தீர்த்தம். இப்பொழுது இந்த அளவு பாவனை இல்லை. ஒரு சிவனிடம் மட்டும் பாவனை உள்ளது. எங்கு சென்றாலும் சிவனின் ஆலயம் அவசியம் இருக்கும். அமர்நாத்தில் கூட சிவனுடையதுதான் உள்ளது. சங்கர் பார்வதிக்கு கதை கூறினார் என்கிறார்கள். அங்கோ கதையின் விஷயமே கிடையாது. மனிதர்களுக்கு எதுவும் புரிவது இல்லை. இப்பொழுது உங்களுக்கு அறிவு வந்துள்ளது. இதற்கு முன்பு தெரிந்து இருந்ததா என்ன? இப்பொழுது பாபா அபுவை எவ்வளவு புகழ் பாடுகிறார்! எல்லா தீர்த்தங்களிலும் இது மகான் தீர்த்தமாகும். பாபா அதிகமாக புரிய வைக்கிறார். ஆனால் நெருங்கிய குழந்தைகளின் புத்தியில் பதிந்தால்தானே? இப்பொழுதோ அதிகமான தேக அபிமானம் உள்ளது. ஞானம் மிகவும் வேண்டும், மிக தூய்மையாக வேண்டியுள்ளது. இப்பொழுதோ ஒருவருக்கு பாபாவின் நினைவில் இணைவது மிக கடினமாக உள்ளது. நினைவின் கூடவே ஞானமும் வேண்டும். அப்படியின்றி யோகத்தில் மட்டுமே இருப்பது என்பது அல்ல. யோகத்தில் ஞானம் அவசியம் வேண்டும். தில்லியில் ஞான விஞ்ஞான பவன் என பெயர் வைத்துள்ளார்கள். ஆனால் அதன் பொருள் என்ன என்பதை புரிந்துள்ளார்களா? ஞானம் விஞ்ஞானம் ஒரு நொடியினுடையது. சாந்தி தாமம், சுகதாமம். ஆனால் மனிதர்களிடம் சிறிதளவும் புத்தி இல்லை. பொருளை புரிந்துள்ளார்களா என்ன? சின்மயானந்தர் ஆகிய எவ்வளவு பெரிய பெரிய துறவிகள் உள்ளார்கள், கதை கூறுகிறார்கள். அவர்களுக்கு எவ்வளவு ஏராளமான சீடர்கள் உள்ளார்கள். அனைவரையும் விட உலகத்தின் குரு ஒரு தந்தை ஆவார். தந்தை மற்றும் ஆசிரியரை விட குரு பெரியவராக இருப்பார். ஒரு பெண் ஒரு பொழுதும் இரண்டாவது கணவனை ஏற்க மாட்டாள். அதே போல குருவும் இன்னொருவரை ஏற்கக்கூடாது. ஒரு குருவை ஏற்றுக்கொண்டீர்கள், அவர்தான் சத்கதி அளிக்க வேண்டும் என்றால் பிறகு மற்ற குருமார்கள் எதற்காக? சத்குருவோ ஒரே ஒரு எல்லையில்லாத தந்தை, அனைவருக்கும் சத்கதி அளிப்பவர். ஆனால் இந்த விஷயங்களை அநேகர் முற்றிலும் புரிந்து கொள்வது இல்லை. அரசாட்சி உருவாகி கொண்டிருக்கிறது, எனவே வரிசைப்படியாக இருப்பார்கள் என்று தந்தை புரிய வைத்துள்ளார். ஒரு சிலரோ சிறிதளவு கூட புரிந்து கொள்ள முடியாமல் உள்ளார்கள். நாடகத்தில் அவர்களது பாகம் அவ்வாறு உள்ளது. ஆசிரியரால் புரிந்து கொள்ள முடியும். எந்த சரீரத்தின் மூலம் புரிய வைக்கிறாரோ அவருக்கும் தெரிந்திருக்க கூடும். இதுவோ வெள்ளத்தின் சுவை வெள்ளம் இருக்கும் பைக்குதான் தெரியும். வெள்ளம் என்று சிவபாபாவிற்கு கூறப்படுகிறது. அவர் அனைவரின் நிலைகளை பற்றியும் அறிந்துள்ளார். யார் எவ்வாறு படிக்கிறார்கள், எவ்வளவு சேவை செய்கிறார்கள் என்பதை ஒவ்வொருவருடைய படிப்பின் மூலமாக புரிந்து கொள்ள முடியும். எந்த அளவு பாபாவின் சேவையில் வாழ்க்கையை பயனுள்ளதாக ஆக்குகிறார்கள், அப்படியின்றி இந்த பிரம்மா வீடு வாசலை விட்டார், எனவே லக்ஷ்மி நாராயணர் ஆகிறார் என்பது அல்ல, உழைக்கிறார் அல்லவா. இந்த ஞானம் மிகவும் உயர்ந்தது. யாராவது தந்தையின் கட்டளையை மீறுபவராக ஆகிறார்கள் என்றால் ஒரே அடியாக கல்லாகி விடுகிறார்கள். இது இந்திர சபையாகும் என்பதை பாபா புரிய வைத்திருந்தார். சிவபாபா ஞானமழையை பொழிகிறார். அவருடைய கட்டளையை மீறினார்கள் என்றால் கல்புத்தி ஆகிவிட்டார்கள் என்று சாஸ்திரங்களில் எழுதப்பட்டுள்ளது. எனவே பாபா அனைவருக்கும் எழுதிக்கொண்டே இருக்கிறார். யாரையும் மிக கவனத்துடன் கூட அழைத்து வாருங்கள். அப்படியின்றி விகாரி தூய்மையற்றவர் இங்கு வந்து அமர்வது கூடாது. இல்லை என்றால் அழைத்து வரும் பிராமணி மீது தோஷம் ஏற்பட்டுவிடும். இதுபோன்று யாரையும் அழைத்து வரக்கூடாது. மிகப்பெரிய பொறுப்பு உள்ளது. தந்தை உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். உங்களுக்கு உலகின் ராஜ்யத்தை அளிக்கிறார். எனவே அவர் மீது எவ்வளவு மதிப்பு வைக்க வேண்டும்? அநேகருக்கு நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோர் நினைவிற்கு வருகிறார்கள். தந்தையின் நினைவு இருப்பது இல்லை. உள்ளுக்குள்ளேயே மூச்சு திணறிக்கொண்டே இருக்கிறது. இது அசுர உலகம் என்று தந்தை புரிய வைக்கிறார். இப்பொழுது தெய்வீக உலகம் உருவாகிறது. நமது லட்சியம் இதுவாகும். இந்த லக்ஷ்மி நாராயணர் ஆக வேண்டும். என்னவெல்லாம் படங்கள் உள்ளனவோ அவர்கள் அனைவரின் வாழ்க்கையை அதன் சரித்திரத்தை பற்றி நீங்கள் அறிந்துள்ளீர்கள். மனிதர்களுக்கு புரிய வைப்பதற்காக எவ்வளவு உழைப்பு செய்யப்படுகிறது. இவர் கொஞ்சம் நல்ல புத்திசாலி ஆவார், இவரோ ஒன்றும் புரிந்து கொள்வது இல்லை என்று நீங்களும் புரிந்து கொள்ளக்கூடும். குழந்தைகளாகிய உங்களிலும் யார் எந்த அளவு ஞானம் எடுத்துள்ளீர்களோ அதற்கேற்பதான் சேவை செய்து கொண்டு இருக்கிறீர்கள். கீதையின் பகவானை பற்றியது முக்கியமான விஷயம். சூரிய வம்ச தேவி தேவதைகளினுடையது ஒரே ஒரு சாஸ்திரம், தனித்தனியானது கிடையாது. பிராமணர்களினுடையதும் தனியானது கிடையாது. இது மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இந்த ஞான மார்க்கத்தில் கூட போக போக ஒருவேளை விகாரத்தில் விழுந்து விட்டார்கள் என்றால் ஞானம் திசை மாறிவிட்டது போல் ஆகிவிடும். மிகவும் நல்ல நல்லவர்கள் போய் விகாரியானார்கள், பிறகு கல்புத்தியினராகிவிட்டார்கள். இதில் மிகவும் அறிவு தேவை. தந்தை புரிய வைப்பதை மீண்டும் அசை போட வேண்டும். இங்கோ உங்களுக்கு மிகவும் சுலபம். எந்த ஒரு சிக்கலான வேலையும் குழப்பமும் கிடையாது. தனிமையின் நிலை அமைந்துள்ளது. தந்தையோ பிறகும் குழந்தைகளை முயற்சி செய்வித்துக் கொண்டே இருக்கிறார். இந்த பாபாவும் முயற்சி செய்பவராவார். புருஷார்த்தம் செய்விப்பவர் பரம தந்தை. இதில் சிந்தனை கடலை கடைய வேண்டியுள்ளது. இங்கோ தந்தை குழந்தைகளுடன் அமர்ந்துள்ளார். யார் முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்கிறார்களோ அவர்களைதான் சேவை செய்யக்கூடியவர்கள் என்று கூறுகிறார்கள். மற்றபடி மூச்சு திணறுபவர்கள் தீமையை ஏற்படுத்துகிறார்கள். இன்னுமே சேவைக்கு புறம்பானதை செய்து விடுகிறார்கள், தடைகள் ஏற்படுத்துகிறார்கள். மகாராஜா மகாராணி ஆகிறார்கள் என்றால் அவர்களுக்கு வேலைக்காரன் வேலைக்காரிகள் வேண்டும் என்பதை அறிந்துள்ளீர்கள். அவர்களும் இங்கு இருப்பவர்கள்தான், வருவார்கள். அனைத்தும் படிப்பை பொறுத்தது. இந்த சரீரத்தை மகிழ்ச்சியுடன் விட வேண்டும். துக்கத்திற்கான விஷயம் அல்ல. புருஷார்த்தத்திற்கான நேரம் கிடைத்துள்ளது. ஞானம் ஒரு நொடியினுடையது. சிவபாபாவிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது என்பது புத்தியில் உள்ளது. சிறிதளவு ஞானம் கேட்டார்கள், சிவபாபாவை நினைவு செய்தார்கள் என்றாலும் கூட வர முடியும். பிரஜைகள் அதிகமாக உருவாக வேண்டியுள்ளது. நமது அரசாட்சி சூரிய வம்சத்தினுடையது மற்றும் சந்திர வம்சத்தினுடையது இங்கு உருவாகி கொண்டிருக்கிறது. தந்தையினுடையவரான பிறகு நிந்தனை செய்கிறார்கள் என்றால் மிகுந்த சுமை ஏறுகிறது. ஒரே அடியாக பாதாளத்தில் சென்று விடுகிறார்கள். யார் வந்து தங்களை பூஜை செய்கிறார்களோ அவர்கள் எவ்வாறு பூஜிக்கத்தக்கவர் என்று கூறிக்கொள்ள முடியும் என்று பாபா புரிய வைத்திருந்தார். அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளல், நன்மை செய்பவர் ஒரே ஒரு தந்தையாவார். மனிதர்கள் அமைதியின் பொருள் கூட புரியாமல் உள்ளார்கள். ஹடயோகத்தினால் பிராணாயாமம் ஆகியவை செய்வது அதையே அமைதி என்று நினைக்கிறார்கள். அதில் மிகுந்த உழைப்பு ஏற்படுகிறது. ஒரு சிலருடைய மூளை கெட்டு போய் விடுகிறது. பலன் எதுவும் கிடையாது. அது குறுகிய கால அமைதி. எப்படி சுகத்தை குறுகிய காலத்தினுடையதாக காக்கை எச்சத்திற்கு சமம் என்று கூறுகிறார்கள், அதே போல அந்த அமைதி கூட காக்கை எச்சத்திற்கு சமமாகும். அது குறுகிய காலத்திற்கானதாக இருக்கிறது. தந்தை, 21 பிறவிகளுக்கு உங்களுக்கு சுகம் அமைதி இரண்டையும் அளிக்கிறார். ஒரு சிலரோ சாந்தி தாமத்தில் கடைசி வரை இருக்கக்கூடும். யாருக்கு இப்படி பாகம் இருக்கிறதோ அவர்கள் இந்த அளவு சுகத்தை பார்க்க முடியுமா என்ன? அங்கு கூட வரிசைப்படியாக பதவிகள் இருக்கும், தாசதாசிகள் இருப்பார்கள். என்றாலும் கூட உள்ளுக்குள் நுழைய முடியுமா என்ன? கிருஷ்ணரை கூட பார்க்க முடியாது. அனைவருக்கும் தனித்தனியான அரண்மனைகள் இருக்கும். பார்ப்பதற்கு ஏதோ ஒரு நேரம் இருக்கக்கூடும். எப்படி? போப் வருகிறார் என்றால் அவரை தரிசனம் செய்வதற்காக எத்தனை பேர் செல்கிறார்கள்? இது போல அநேகர் வெளிப்படுவார்கள். அவர்களுடைய தாக்கம் அதிகமாக ஏற்படும். லட்சக்கணக்கான மனிதர்கள் தரிசனம் செய்வதற்காக செல்வார்கள். இங்கு சிவபாபாவின் தரிசனம் எப்படியாகும்? இதுவோ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இது எல்லாவற்றையும் விட உயர்ந்த தீர்த்த ஸ்தலமாகும் என்பது இப்போது உலகிற்கு எப்படி தெரிய வரும்? தில்வாலா போல ஒருவேளை அக்கம் பக்கத்தில் ஏதாவது ஆலயம் இருந்தால் அதையும் போய் பார்க்க வேண்டும். எப்படி அமைக்கப்பட்டுள்ளது என்று அவர்களுக்கு ஞானம் அளிக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. அவர்கள் பிறகு உங்களுக்கு ஞானம் அளிக்க முற்பட்டு விடுவார்கள். இது செய்ய வேண்டும், அது செய்ய வேண்டும் என்று ஆலோசனை அளிக்கிறார்கள் அல்லவா? இவர்களுக்கு கற்றுத்தருபவர் யார் என்பதை அறியாமல் உள்ளார்கள். ஒவ்வொருவருக்காக புரிய வைப்பதில் உழைப்பு தேவைப்படுகிறது. அது பற்றி கதைகள் கூட உள்ளன. புலி வருகிறது, புலி வருகிறது என்று கூறிக்கொண்டிருந்தார். நீங்களும் உலக அழிவு வந்துவிட்டது போலவே கூறுகிறீர்கள். பிறகு அவர்கள் நம்புவது இல்லை. இன்னும 40,000 வருடங்கள் உள்ளன. உலக அழிவு எங்கிருந்து வரும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அவசியம் அழிவு வரப்போகிறது. அனைவரையும் அழைத்து செல்வார். அங்கு எந்த ஒரு குப்பையும் இருக்காது. இங்கு இருக்கும் பசு மற்றும் அங்கு இருக்கும் பசுவில் கூட எவ்வளவு வித்தியாசம் இருக்கும்? கிருஷ்ணர் பசுக்களை மேய்த்து கொண்டு இருந்தாரா என்ன? அவரிடமும் பால் ஹெலிகாப்டரில் வந்து கொண்டிருக்க கூடும். இந்த குப்பை கோலம் எல்லாம் தூரத்தில் இருக்கக்கூடும். வீட்டிற்கு முன்னால் குப்பை இருக்குமா என்ன? அங்கோ அளவற்ற சுகம் இருக்கும். அதற்காக முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். எவ்வளவு நல்ல நல்ல குழந்தைகள் சென்டரில் இருந்து வருகிறார்கள். பாபா பார்த்து எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறார். வரிசைப்படியாக முயற்சிக்கு ஏற்ப மலர்கள் வெளிப்படுகிறார்கள். யார் தன்னையும் மலர் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் மலராவார்கள். தில்லியில் கூட குழந்தைகள் இரவு பகலாக எவ்வளவு சேவை செய்கிறார்கள். ஞானம் கூட எவ்வளவு உயர்ந்தது ஆகும். இதற்கு முன்பு எதுவும் தெரியாமல் இருந்தீர்கள். இப்பொழுது எவ்வளவு உழைக்க வேண்டி வருகிறது. பாபாவிடம் அனைத்து செய்திகளும் வருகிறது. ஒரு சிலருடையதை கூறுகிறார், ஒரு சிலருடையதை கூறுவது இல்லை. ஏனென்றால் அநேக துரோகிகள் உள்ளார்கள். மிகவும் முதல் தரமாக இருந்தவர்கள் கூட துரோகிகளாகிவிடுகிறார்கள். மூன்றாவது தரமான துரோகிகள் கூட உள்ளார்கள். சிறிது ஞானம் கிடைத்ததோ இல்லையோ, நாங்கள் சிவபாபாவிற்கும் தந்தையாகிவிட்டோம் என்று நினைக்கிறார்கள். யார் ஞானம் அளிக்கிறார் என்ற நினைப்பே இல்லை. நல்லது, இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, உலக அரசாட்சி அளிக்கக்கூடிய தந்தை மீது மிக மிக மதிப்பு வைக்க வேண்டும். தந்தையின் சேவையில் தனது வாழ்க்கையை பயனுள்ளதாக ஆக்க வேண்டும். படிப்பின் மீது முழுமையான கவனம் கொள்ள வேண்டும். இரண்டாவது, தந்தையிடமிருந்து கிடைக்கும் ஞானத்தின் மீது ஞான மனனம் செய்ய வேண்டும். ஒரு பொழுதும் தடையாக ஆகக்கூடாது, டிஸ்சர்வீஸ் செய்யக்கூடாது, அகங்காரத்தில் வரக்கூடாது. வரதானம் நான்கு பாடங்களிலும் தந்தையின் இதயத்திற்கு விருப்பமான மதிப்பெண்கள் பெற்றுவிடக்கூடிய இதய சிம்மாசனத்தில் அமர்பவர் ஆவீர்களாக. விளக்கம், எந்த குழந்தைகள் நான்கு பாடங்களிலும் நல்ல மதிப்பெண்கள் பெறுகிறார்களோ, ஆரம்பம் முதல் இறுதி வரை நல்ல மதிப்பெண்களில் தேர்ச்சி பெறுகிறார்களோ அவர்களுக்குதான் பாஸ் வித் ஹானர் என்று கூறப்படுகிறது. இடையிடையே மதிப்பெண்கள் குறைந்து விட்டது, பிறகு சரி செய்து கொண்டு விட்டேன் என்பது அல்ல. ஆனால் எல்லா பாடங்களிலும் தந்தையின் இதயத்திற்கு விருப்பமானவர்களே இதய சிம்மாசனத்தில் அமர்பவர்கள் ஆகிறார்கள். கூடவே பிராமணர்களின் உலகத்தில் அனைவருக்கும் பிரியமானவர்கள், அனைவருக்கும் சகயோகி, ஒத்துழைப்பு அளிப்பவர்கள், அனைவருடைய மதிப்பை பெற்று இருப்பவர்கள்தான் இதய சிம்மாசனத்தில் அமர்பவர்களாக மற்றும் ராஜ்ய சிம்மாசனத்தில் அமர்பவர்களாக ஆகிறார்கள். ஸ்லோகன், யாருடைய இதயத்தில் நான் தந்தையினுடையவன், தந்தை என்னுடையவர் என்ற இடைவிடாத கீதம் எப்பொழுதும் இசைத்துக் கொண்டிருக்கிறதோ அவர்களே தில்ருபா என்ற இசை கருவி ஆவார்கள். ஓம் சாந்தி.